ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு அறிமுக உரை. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நூலாசிரியர் வரலாறு ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் ஆசிரியர். ஸ்ரீ மெய்கண்ட தேசிகர் வரலாணை வண்ணம் சிவஞான பக்தி விரிவுரையாக சித்தியார் அருளை செய்தார். அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் சகலாவம் பண்டிதர் என்று அழைக்கப்படுபவர். திருத்துறையிலே திரு அவதாரம் செய்தவர். மெய்கண்ட தேசிகருடைய தலையாய சீடர். மெய்கண்ட தேசிகருடைய திரு அவதாரமே அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகளுடைய திருவுருளால் தான் நிகழ்ந்தது. அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் 20x20 என்ற நூலையும் அருளி செய்திருக்கின்றார்கள். அடுத்தது அறுவர் உரை. சிவஞான சித்தியாருக்கு 6 பெருமக்கள் உரை செய்து அருளியிருக்கின்றார்கள். சிவாக்கரை யோகிகள், நிரம்பழக தேசிக சுவாமிகள், ஞானப்பிரகாசர், மறைஞான தேசிகர், ஸ்ரீமத் மாத சிவஞான சுவாமிகள், ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் என்பது அறுவர் உரை என்று அழைக்கப்படும். பொதுவாகவே ஒரு நூலுக்கு பல பேர் உரை செய்வாங்க. அதையெல்லாம் தொகுத்து ஒரு உரை நூலாக போடுவது ஒரு மரபு. இப்போ தொல்காப்பியத்துக்கு பல பேர் உரை செய்திருக்கிறாங்க. அது தொல்காப்பிய உரைவளம் என்று எல்லோரோட உரையும் சேர்த்து உரை நூலாக போட்ட மரபெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கின்றது. அதுபோல சாஸ்திர நூல்களிலே சிவஞான சித்தியாருக்கு அறுவர் உரை என்பது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. இந்த அறுவர் உரையில் ஞானப்பிரகாசர் உரை மட்டும் கொஞ்சம் சைவ சிவசமவாதத்தை தழுவி எழுதப்பட்டிருக்கும். ஆனால் நாம் சைவ சித்தாந்த சேவையில் அதை ஏற்றுக்கொண்டதில்லை. மற்ற எல்லா உரையுமே ரொம்ப சிறப்பான உரை. அடியனை பொறுத்த மட்டும் நாம் சிந்திக்கக்கூடிய இந்த வகுப்பு ஸ்ரீமத் மாத சிவஞான சுவாமிகள் அருளி செய்த சிவஞான சித்தியார் பொழிப்புரை, திருவாவூர்திரை ஆதீன 16வது பட்டத்தில் இருந்த குருமூர்த்திகள் அருளி செய்த பதமுறை, இந்த ரெண்டு உரைகளையும் தழுவி தான் நம்முடைய சிவஞான சித்தியார் சிந்தனை அமைய இருக்கின்றது. திருவருளாலே உரையாசிரியர் வரலாறுன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் மாத சிவஞான சுவாமிகள் பெருமையை பேசிக்கொண்டே போகலாம். இளம் வயதிலேயே துறவரம் பூண்டவர்கள். விக்ரமசிங்கபுரத்திலே பின்வேலப்ப தேசிக சுவாமிகள் எடுத்து சிவதீட்சை பெற்று துறவரம் பெற்று எல்லா ஞானங்களையும் பயின்றவர். ஸ்ரீமத் மாத சிவஞான சுவாமியோட பெருமையை ஒன்றையும் மட்டும் அடியே சொல்லியிருந்தேன். நம்ம நரம்ப சிந்திச்சிருக்கிறோம். இதனால் இந்த ஒரு விஷயத்த சொல்லிடுவோம். சிவஞான சுவாமிகள் மாபாடியம் அருளி செய்வதற்கு முன் வேதங்களை கேட்கணும்னு விருப்பப்பட்டாங்க. நம்ம இந்த சிவஞான போதத்துக்கு உரை செய்வதற்கு முன் ஆகமங்களை தன்னுடைய குருமுகமாக அனைத்தையும் அவர் படித்து விட்டார். ஆனால் வேதங்களை படித்ததில்லை. வேதங்கள் அந்தனருக்குரியது அப்படிங்கிறதுனால சிவஞான சுவாமிகள் அதை கேட்க வேண்டும் என்று விருப்பப்பட்டார். சிவஞான சுவாமிகள் தொண்டை மண்டல யாத்திரையில் இருக்கும்போது திருவொற்றியூரில் இருக்கும்பொழுது திருவொற்றியூரில் உள்ள அந்தனர்கள்ட்ட போய் கேட்குறார். சிவாச்சாரியர்கள்ட்ட நீங்கள் வேதம் ஓத முடியுமா என்று கேட்குறார். என்ன காரணம் என்றால் இப்படி சிவஞான போதத்துக்கு உரை எழுத வேண்டியிருக்கிறது, வேதத்துடைய கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது, அது நீங்கள் யாராவது ஓதுனீங்கன்னா அதை கொஞ்சம் புரிந்து கொள்ள வசதியாக இருக்குன்னு சொன்ன உடனே சைவ சமயத்தில் ஒரு மரபு, சுவாமி பிரம்மோற்சவத்திலையும் சிவபெருமான் சன்னதியிலையும் உற்சவ காலங்களிலையும் முக்கிய இறை சன்னதியில் மட்டும்தான் வேதம் ஓதுவது ஒரு வழக்கம். தனிப்பட்டவர்களுடைய வேத பாரங்கள் நடந்தாலும் ஒரு தனி மனிதருக்காக செய்கிறது ஒரு வழக்கம் இல்லை. அதனால் அவங்க சொல்லிடுறாங்க. அவங்களுடைய வடமொழி தென்மொழி ஞானங்களெல்லாம் ரொம்ப கண்டவங்க அவங்க. சிவஞான சுவாமிகளுடைய பெருமை அறிந்தவர்கள். இப்படி ஒரு மரபு இருக்கிறதுனால எங்களால் செய்ய முடியாது. இருந்தாலும் சுவாமிகளுடைய விண்ணப்பத்தை மறுக்க முடியாமல் ஒரு குடத்தில் 108 சீட் எழுதி போடுறோம். ஓதக்கூடாது. 107 சீட்டு ஓதக்கூடாது, ஒரு சீட்டு மட்டும் ஓதுகன்னு இப்போ படம்பக்கநாதர் குற்றிட கொண்டர் ஆதிபுரீசர் ஒற்றிய பெருமான் சன்னதியில் வைத்து எடுக்க சொல்கிறாங்க. ஒரு அந்தன சிறுவன் பிரம்மச்சரி அந்தன சிறுவனை அழைத்து கொண்டு வந்து அந்த குடத்தினுள் விட்டு எடுக்க சொல்கிறாங்க. அவர் அந்த சீட்டை எடுத்து கொடுக்குறாரு. பிரித்து பார்க்குறாங்க, ஓதுகன்னு வருது. ஒற்றியூர் பெருமானுடைய ஆணையாகவே அதை கொண்டு அந்த சிவாச்சாரியர்கள் வேதம் ஓதினார்கள். சிவஞான சுவாமி முழுமையாக அதை கேட்டாங்க. கேட்டுட்டு அதற்கு பின் சுவாமிகள் மாபாடி மரளி செய்ததாக ஒரு செய்வழி செய்து விட்டு அவ்வளவு சிறப்பு சிவஞான சுவாமியுடைய பெருமை. சுப்பிரமணிய தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பெருமையும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆதீனத்தினுடைய 16 பீடத்தை அலங்கரித்தவர்கள். அவர் சுவாமிகளுடைய பெருமையை ஒரே இதில் சொல்லிடலாம். தமிழ் கடல் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய அவருடைய ஆசிரியர் தான் சுப்பிரமணிய தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் வந்து தமிழ் தாத்தா என்று சொல்லக்கூடிய உபே சுவாமி ஐயருடைய ஆசிரியர். அவங்களுடைய ஆசிரியருக்கு ஆசிரியர் சுப்பிரமணிய தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள். மேலகரம் குற்றாலம் திருவிடூர் அசப்பா கவிராயருடைய பரம்பரையில் வந்தவங்க, அந்த பரம்பரையில் வந்தவங்க தென்காசி பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலகரம் இந்த தலத்தில் திருவாதாரம் செய்து கல்லடைக்குறிச்சியிலே பலகாலம் இளையப்பட்டத்தில் இருந்து விழுந்தார்கள். அதற்கு பின் திருவாவடுதுறை சென்று பதினாறுப்பட்டத்தில் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ரெண்டு பெரிய பெருமக்கள் அருளி செய்த இந்த சிவஞான சித்தியார் உரையின் வாயிலாக தான் நம்ம சிவஞான சித்தியார் சிந்திக்க இருக்கின்றோம். இதெல்லாம் நம்ம மிகப்பெரிய பாக்கியம் செய்திருக்கின்றோம். நூலுக்கு செல்வதற்கு முன் ஒரு சின்ன அறிமுகம், சைவ சித்தாந்தம்னா என்ன, நம்ம என்ன சிந்திக்க போகிறோம், சாத்தியரமும் தோத்திரமும் ஆனார்தாமே என்று திருவாலங்கட்ட பதிகத்தில் அப்பர் சுவாமி அருளி செய்திருப்பார். வேறு எந்த சமயத்துக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு நம்ம சைவ சமயத்துக்கு உண்டு. என்ன அப்படின்னா, மற்ற சமயங்கள் எடுத்து போய் கேட்டோம் அப்படின்னா, மற்ற சமயங்கள் எடுத்து போனோன்னா உங்கள் சமய நூல் என்ன என்று கேட்டால் எல்லோரும் ஒரு நூல் எடுத்து காட்டுவார்கள். உங்கள் சமயத்தோட தோத்திர நூல் எதுன்னு கேட்டால் அதுக்கும் ஒரு நூல் எடுத்து காட்டுவார்கள். இதுதான் எங்களுடைய தோத்திர நூல். ஒரே நூல் தான் அவங்களுக்கு எல்லாமே. ஒரு புக்கு இருக்கும், அந்த புக்கு தான் சாஸ்திரம், அந்த புக்கு தான் தோத்திரம், எல்லாமே கிரி எல்லாத்துக்கும் அதான் இருக்கும். சைவ சமயத்துக்கு மட்டும்தான் இறைவனருள் செய்த நான்கு வேதம், ஆறு அங்கம், 28 சிவாகமங்கள், 18 புராணங்கள், நம்முடைய தமிழ் செய்ய உலகத்திற்காக 12 திருமுறை, 14 சாத்திரம் என்று இருக்கிறது. தோத்திரங்கள் இறைவனெடுத்து அன்பை தரும், சாத்திரங்கள் இறைவனெடுத்து அந்த அன்பை நிலை பெற்று வைத்திருக்கக்கூடிய இரவாத இன்பாக மாற்றக்கூடிய அறிவினை தரும். சாத்திர கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாகவே வந்து சித்தாந்த சாத்திரம் பயிலக்கூடிய அந்த ஒரு மரபு கடந்த ஒரு 10-15 வருடமாக கொஞ்சம் அதிகமாகவே சைவர்கள் எடுத்து வந்திருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம், ஆனந்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்திய காலத்திலலாம் அப்படி இல்லை. இருந்தாலும் முறையாகத்தான் நம்ம பயில்றோமா, அந்த சைவ சித்தாந்தம் என்பதை நம்ம முறையாக பயில்றோம், புரிந்து கொள்கிறோமா என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம் என்றால், எல்லாரும் ஒரு ஏதோ ஒரு விளையாட்டார் நம்ம மற்ற எல்லாருக்கும் கிளாஸுக்கு போகிற மாதிரி ஏதோ கூப்பிட்டாங்க, நம்மளும் போனோம், ஒரு 10 கிளாஸ் பார்த்தோம், கேட்டு வந்தோம். மற்ற எந்த கிளாஸ்லேயும் தூக்கம் வராது, சைவ சித்தாந்த வகுப்பில் தான் ரொம்ப தூக்கம் வரும். ஏன்னா புரியாது, புரியாதது வந்துட்டாலே தூக்கம் வந்துருக்கும் இல்லையா. பெரிய ஸ்லீப்பிங் டோஸ்லாம் தேவையில்லை. சித்தாந்த சாத்திரத்தில் தத்துவங்கள், தாத்துவியங்கள், அக்கறங்கள் இப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டே போன நான்கு வகை வாக்குகள்லாம் போனோம் அப்படின்னா, ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே தெரியல, தூக்கம் அப்படி வருது. ஏன்னா புரியாத விஷயம், ரொம்ப கடினமான ஒரு சித்தாந்தங்கிறது ஒரு எட்டாத கனி, ரொம்ப கடினமானது, நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற முறையிலே பலகாலமாக பல தலைமுறை கடந்து வந்துருச்சு. ஆனால் உண்மையிலே நம்மளுடைய சிவ வழிபாடு எப்போ நிறைவு பெறும் அப்படின்னா, சித்தியார் கற்றால் தான் நிறைவு பெறும். சித்தியார் சைவ சித்தாந்த ஞான சாத்திரம் கற்றால் தான் சிவ வழிபாடு நிறைவு பெறும், நம்ம பிறந்த பிறவியினுடைய நோக்கத்தை அடைய முடியும். சார் எடுத்துக்காட்டாக நம்ம சொன்னோம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய வழிபாடு அப்படிங்கிறது எந்த நிலையிலே இருக்கிறது? நம்மளாம் செய்கிற வழிபாடு, எல்லாரும் கோயில் போகிறோம் பொதுவாக, நம்ம இந்த பிறவியில் நீங்கள் வந்து வழிபாடு எப்படி, சிலர் வந்து 20 வயசில் சமயத்துக்குள்ளே வந்திருப்பீங்க, சிலர் 40 வயசில் வந்திருப்போம், சிலர் 60 வயசில் வருவோம். இது நம்மளுடைய வழிபாடு அப்படின்னா திருநீர் அறிந்து கொள்ளணும், கோயிலுக்கு போகணும், பதியங்கள் பாடுவோம், பிரதோஷம் போவோம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழிபாடு நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம், அவ்வளோதான். அறிவார்ந்த வழிபாடாக அது இருக்கா என்ற ஒரு கேள்வி எழுப்பினோமே, ஆனால் அதுக்கு பதில் இல்லைன்னு தான் வரும். அது எப்படி அறிவார்ந்த வழிபாடு? கோயிலுக்கு போகிறோம், சிவாலயத்துக்கு போகிறோன்னா நம்ம என்ன, நம்ம சுவாமி நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்ப்பார்? அவர் நம்மக்கிட்ட பழங்களையும் புஷ்பங்களையும் புத்தாடைகளையும் நவரத்னங்களையும் இல்லை ஏனைய பொருட்கள் எதிர்பார்ப்பாரா? இப்போ பார்க்குறோம் சிவா கோயில்கள் எல்லாம் எல்லா வகையிலையும் எல்லோரும் எல்லாமோ அபிஷேகம் பண்ணுறோம், சிறப்பாக நிறையா பண்ணுறோம், நல்லாமல் எடுத்து செய்கிறோம், பல திருப்பணிகள்லாம் செய்கிறோம். உண்மையிலே இறைவன் அதை நம்மகிட்ட விரும்புகிறாரா? இறைவன் விரும்புவது என்ன? இதெல்லாம் வச்சு நம்ம சுவாமியை மயக்கிற முடியுமா? இந்த ஒட்டுமொத்த உலகமே வந்து இறைவனுடைய சொத்து. இந்த பூமி மட்டுமில்லை, அண்ட சராசரங்கள் அனைத்துமே இறைவன் உருவாக்கியது. இதுலேருந்து நம்ம அவர் கொடுத்து ஒன்றும் சுவாமி எதுவும் அங்கே ஆனந்தப்பட போகிறதில்லை. அவர் நம்மகிட்ட விரும்புவது என்னது என்று பார்க்கும்போது அன்பு தான். சுவாமி நம்மகிட்ட ஞானம் ஈசன் பால் அன்பே, அதுதான் ஞானம். ஏன் காமிக வழிபாடாக இல்லாமல் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு வழிபாட்டுக்கு ஒரு ஆன்மாவை அழைத்து செல்வது தான் சித்தாந்தத்தினுடைய நோக்கம். அதனுடைய பயனும் அதுதான். இப்போ சாத்திரத்துக்கும் தோத்திரத்துக்கான ஒரு வித்தியாசம் பார்த்து சிலர் சொல்லலாம், ஐயா நான் திருவாசகம் படிக்கிறேன், திருவாசகம் முழுவதும் பாராயணம் பண்ணிட்டேன், திருமுறை பாராயணம் பண்ணுறேன், இது சித்தியார் சிவஞான போதம் உண்மை விளக்கம் சித்தாந்த அட்டகம் இதெல்லாம் நான் படித்தே தான் ஆகணுமா, நான் திருவாசகம் படிக்கிறேன் தேவாரம் படிக்கிறேன் எனக்கு முக்தி கிடைச்சிடாதா அப்படின்னா திருமுறைப்படி இது வந்து எப்படியே இரண்டு கண்கள் கூட நமக்கு எனக்கு ஒரு கண் போது இன்னொரு கண் வேண்டாமான்னு சொல்ல முடியுமோ இல்லை. திருமுறை படித்தாதான் அன்பு வரும் ஞானம் வரும், திருமுறை படித்த அந்த தவத்தால தான் சித்தாந்தம் பயில முடியும், மறுபடியும் சித்தாந்தம் கற்ற அந்த அறிவால தான் திருமுறையை கடைசி காலம் வரை நம்மளால் ஓதிக்கொண்டிருக்க முடியும், வழிபாட்டிலேயே இடையராது வழிபாடு செய்ய முடியும், விட்டுவிடாத வழிபாடு செய்ய முடியும், முட்டாத வழிபாடாகும். ஆனால் திருமுறையும் வேணும், சாஸ்திரமே வேணும், தோத்திரமே வேணும், சைவ சித்தாந்த துணிவு ரொம்ப இருக்கணும். திருமுறை இறைவன் பெருமையை போற்றுது, நம்ம ஏன் இந்த உலகத்துக்கு வந்தோம், இந்த உலகம் ஏன் படைக்கப்பட்டது, நமக்கு ஏன் கணவன் மனைவி தாய் தந்தையர் பிள்ளை பெற்ற குழந்தைகள் இப்படியெல்லாம் உறவுகள் இருக்கின்றது, நமக்கு எங்கே இந்த இவ்வளோ செல்வது, நமக்கு ஏன் இவ்வளோ நோய், நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், நம்ம ஏன் இவ்வளோ துன்பப்படுறோம், நமக்கு ஏன் இவ்வளோ பணம், நம்மகிட்ட எப்படி இவ்வளோ செல்வம் வந்தது, இது எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்கக்கூடியது தோத்திர நூல் சைவ சித்தாந்தம். இந்த அத்தனை கேள்விகளுக்கும் நமக்கு விடை கிடைக்கிறது சைவ சித்தாந்தம். அதனால தான் சைவ சித்தாந்தம் நம்ம படித்தே ஆகணும். சைவ சித்தாந்தம் படித்ததுக்கப்புறம் சாமி கிட்ட போய் நம்ம சித்தாந்தம் படித்து 12 சூத்திரம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, சாமி எனக்கு அந்த வீடு வேணும், கார் வேணும், மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், மகனுக்கு நல்ல வரன் வேணும், இப்படியான கோரிக்கைகள்லாம் போய் சாமிகிட்ட வைக்க மனமே வராது. என்ன காரணம் அப்படின்னா, சித்தாந்தம் முழுமையாக படித்ததுக்கப்புறம் உணர்ந்ததுக்கப்புறம் சிவன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணீர் மட்டும்தான் வரும். சுவாமிக்கு நான் வேற என்ன செய்ய முடியும், யானிதர் கிளனோ கைமாறு, இதுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன். சின்ன எடுத்துக்காட்டு, வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்தது, இப்போ எல்லாரும் இந்த கொரோனாங்கிற அந்த உயிர்கொல்லி நோயால் ஒட்டுமொத்த உலகமே துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறது, இட்டாலி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, அதில் வந்து ஒரு முதியவர் பாதிக்கப்பட்டு குணமடைஞ்சு வர்றார், ஒரு 20 நாளைக்கு மேலே ஆஸ்பத்திரியில் இருந்து வரும்போது அவருக்கு பில்லை கொடுக்குறாங்க, உங்களுக்கு சுவாசத்துக்காக கருவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு நாளைக்கு அந்த சுவாச கருவிக்கான வாடகை வந்து நம்ம அமெரிக்க டாலரில் $500 சொல்கிறாங்க, இப்போ நம்ம இந்திய டாலர்னு பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 40,000 ரூபா, 5 மணி நேரத்துக்கு $500, ஒரு மணி நேரத்துக்கு $100 அப்படியான்னு அதை கேட்ட உடனே அவர் ஆள ஆரம்பித்துட்டாராம். ஏன் அழுறீங்க, உங்கள்கிட்ட பணம் இல்லையா? இல்லை இல்லை, இந்த ஆஸ்பத்திரி உள்ள எல்லாருக்குமே எல்லாரோட வென்டிலேட்டருக்கும் கொடுக்குற அளவுக்கு எனக்கு பணம் இருக்குது, ஒரு 5 மணி நேரத்துக்கு ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கு சுவாசம் கொடுப்பதற்கு $500 நான் கட்ட வேண்டியிருக்கேன், பிறந்ததுலேருந்து இறைவன் எனக்கு சுவாசிக்கிறதுக்கு காற்றையும் ஆக்சிஜனையும் கொடுத்துருக்கிறார், அவருக்கு நான் எவ்வளவு நான் கொடுக்கணும்னு யோசித்து பார்த்தேன், அழுக வந்துருச்சு. சுவாமி நமக்கு கொடுத்தது என்றைக்குமே தெரியாது, நான் கொடுத்தேன்னு அவர் சொல்ல மாட்டார், நம்மளாக உணர்றவரை அவர் விட்டுருவார். இதை வந்து நம்ம எப்போ உணர்வோம் அப்படின்னா, திடீர்னு ஒரு மயக்கம் போட்டுகளும் ஆஸ்பத்திரிக்கு போய் பிளட் டெஸ்ட் பண்ணி எல்லாம் பார்த்ததில் உங்களுக்கு சுகர் ரொம்ப அதிகமாயிருச்சு, அடுத்து சுகர் சாப்பிட்டீங்க அப்படின்னா நேர எமலோகம் பேர வேண்டிதான், இனிமேல் நீங்கள் சுகரே சாப்பிடக்கூடாது. அப்போ கண்ணு முன்னாடியே ஒருத்தர் இது திருநெல்வேலி அல்வா சாப்பிட்டார்னா அப்போ தெரியும், இவ்வளோ காலமாக இறைவன் நமக்கு அந்த பேரை வழங்கியிருந்தான், 60 வருஷமாக வழங்கியிருந்தான், 61 வயசுலேருந்து இல்லை, இது போல பல பேர் எல்லாம் தன் வைத்து வாங்கலாம். சுவாமி ஒன்று ஒன்றா உருவும் போது தான் அவர் கொடுத்ததோட ஞாபகம் தெரியும், கொடுத்துருக்காரு. இப்போ கண்ணாடி போட்ட பிறகு தான் தெரிஞ்சவர் நமக்கு நல்ல கண் பார்வை இருந்தது, இப்போ அந்த கண்ணாடியின் துணையெல்லாம் பார்க்க முடியும், இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் அப்படியே போச்சு அப்படின்னா இன்னும் குறைஞ்சிரும். அதேபோல் செவித்திறன், பேசும் திறன், பல், இப்போ எல்லாருக்கும் 10-2 பல் இருக்கு, ஒரு 60 வயசு 50 வயசு ஆச்சுன்னா 20,000மா, இன்னொரு 10 வயசு போனால் 10,000, கடைசியில் ஒன்றுமே இருக்காது, ஒன்று ஒன்றா போயிடும், எல்லாமே தோண்டி நின்று ஒடுங்கக்கூடியது தான். இறைவன் பல பல நம் கேட்காமலே இந்த பிறவியே அவர் நமக்கு கேட்காமல் கொடுத்தது தான். நம்ம கேட்டோமா, இந்த தாய் தந்தையருடைய வயிற்றில் நான் பிறக்கணும், இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோமா, அதை அவர் கேட்காமலே கொடுத்தார் இல்லையா, இந்த கருணை, அதெல்லாம் சித்தாந்தம் படிக்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிடும். சைவ சித்தாந்தம் முடிக்கும் பொழுது நம்ம சிவருமாருடைய பிள்ளை, அவருடைய சிவகுமாரனோ சிவகுமாரியோ அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களிடம் வந்துவிடும். சுவாமி கிட்ட போய் நீங்க கெஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டீங்க, உரிமையோடு நிற்பீங்க. அவருடைய பிள்ளைனா அவர் திருவடியை சார்ந்து இன்பம் பேரின்பத்தை பெறுவதற்கு உரிமையை உடையவன். இந்த உரிமையுடைய இந்த ஆன்மா வந்து இறைவன் திருவடியை அடைந்து பேரின்பம் அனுபவிக்கிறதுக்கான உரிமையை உடைய அந்த உரிமை வந்துடும். கேட்டு நிற்கிறது வேறு, உரிமை வேறு. அந்த உரிமையான அந்த உணர்வு சைவ சித்தாந்தம் படித்தால்தான் நமக்கு வரும். அது படிக்கலைன்னா நமக்கு எப்படி வரவே வராது. இந்த சின்ன சின்ன சிற்றின்பத்திலே மயங்கி போயிடுவோம். ஒரு குழந்தைய நம்ம திருப்திப்படுத்தணும்னா ஒரு சாக்லேட் போதும். ஒரு 10 வயசுக்குள்ளே திருப்திப்படுத்தணும் அப்படின்னா 10 ரூபா சாக்லேட் கொடுத்துட்டா திருப்தி ஆயிடும். அது மாதிரி தான் நம்மளும் இந்த உலகியலில் ரொம்ப மூழ்கி இருக்கிறதுனால உலகியல் இன்பங்களில் 50 இன்பங்களில் ஏதாவது ஒரு இன்பம் கிடச்சிட்டா போதும், அதுவே எல்லாமே வாழ்க்கையில் எல்லா திருப்தியும் அந்த மாதிரி ஒரு மயக்கம் நமக்கு வந்துடும். அந்த மயக்கத்திலேருந்து நம்மளை விடுபட வைப்பது தான் சைவ சித்தாந்தம். தினைத்தனை உள்ளதோல் பூவினில் தேன் உண்ணாதே, அனைத்தெலும்பும் உள்ளக ஆனந்த தேன் சுரியும், குனிப்புடையானக்கே சென்றுதை கொத்தும்பின் மாணிக்க சுவாமிகள் திருக்கோத்தும்பில் அருள் செய்வார். அனைத்தெலும்பும் உள்ளக ஆனந்த தேன் எப்போ எப்போ தெரியும்? நம்ம யார் நம்மளை தெரிஞ்சுக்கணும், நாம இந்த உலகத்துக்கு வந்தோம் தெரிஞ்சுக்கணும், சிவருமான் யார் அவருடைய சிறப்பு இலக்கணம் புதிய இலக்கணம் தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கணும், நமக்கு அவரையும் நாம சுவாமி அடைவிடாமல் தடுக்கிற அந்த எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த இடத்துல வேற ஆனந்தம் தான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த சைவ சித்தாந்தத்தால் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய உபகாரம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த பிறவி என்ற அந்த நோய்க்கு மருந்தை நம்ம முதல்ல சித்தாந்த கல்வியின் வாயிலாக அறிந்து கொள்கின்றோம். இப்போ நமக்கு ஒரு பெரிய நோய் வந்துருச்சு அப்படின்னா நம்ம டாக்டர்கிட்ட போவோம். மருத்துவர் அந்த நோயை நம்மளை எல்லாம் பரிசோதித்து என்ன நோயின்னு செய்ய சொல்லுவார், அந்த நோய்க்கு காரணம் என்னன்னு சொல்லுவார், அதுக்கான மருந்து இதுன்னு ஒரு மருந்து சீட்டையும் கொடுத்துருவார். நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனைக்கும் வாய் நாடி வாய்ப்பச்செயல் என்பது திருக்குறள். தலைவலி கழுத்து வலி வயிற்றுவலி காய்ச்சல் இதுக்கெல்லாம் இப்படி பண்ணிடலாம். இந்த பிறவிங்கிற நோய்க்கு என்ன மருந்து? இது பிறவி என்பதே ஒரு நோய் அப்படிங்கிற நம்மளால் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உடம்பே ஒரு நோய் அப்படிங்கிற அந்த அறிவு நமக்கு எப்போ வரும்? சித்தாந்தம் பயின்றாதான் வரும். அந்த பிறவிங்கிற நோய்களை நம்ம பாதுகாக்கக்கூடியவர் யார்? நோய் இன்னைக்குமே நோய் தாக்காத ஒருத்தரால் தான் காப்பாற்ற முடியும் இல்லையா. இப்போ நீங்கள் கொரோனா பேஷண்ட், கொரோனா தான் இப்போ ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ ஒருத்தருக்கு கொரோனாவில் இன்ஃபெக்ஷன் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார். ஹாஸ்பிட்டலில் போய் எல்லாம் ட்ரிப்பெல்லாம் எடுத்துட்டாங்க. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர், அவருக்கு 20 நாளாக கொரோனானா அவரால் எதுவும் பண்ண முடியுமா? நோயாளிக்கு மேலே நம்பிக்கை வருமா மருத்துவர் மேலே? என்னது உங்களுக்கு 20 நாள் கொரோனா, முதல்ல உங்களை காப்பாற்றிக்கிங்க, அதுக்கப்புறம் என்ன காப்பாற்றுற வழியை பாருங்கள். இப்போ நம்ம காப்பாற்றுறது யார் என்று அந்த தலைவனை சென்றடைய வேண்டும். அனாதி முத்த சித்துரு, பிறப்பிறப்பில்லாத அந்த பேரொருளாளன். நாம் பிறந்திறந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை போன்று பிறந்திறக்கக்கூடிய இன்னொரு கடவுளை நம்ம நம்பி நின்னோம்னா நாமளும் மறுபடி பிறந்திறக்கத்தான் போகிறோம். கொரோனா பேஷண்ட்டு கொரோனா டாக்டர்கிட்ட போய் கேட்ட மாதிரி பிறப்பிறப்புக்கு உட்படாத ஒரு பேரறிவாளனை தான் நம்ம காப்பாற்ற முடியும். அவர் தான் ஆதி மந்தம் இல்லா சிவருமான். அப்போ அதை அந்த ஒரு வழிகாட்டுதலை செய்வது சைவ சித்தாந்தம் நமக்காக. இது எல்லாம் நம்ம சித்தாந்தத்தின் வழியில் தான் உணர்ந்து கொள்ள முடியும். பிறவாமைக்கு என்ன செய்யணும்? வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றவை வேண்டாமை வேண்டவர். இப்போ பிறவாமை வேணும்னு என்ன செய்யணும்? எதுவுமே வேணும்னு ஆசைப்படக்கூடாது. இப்போ எப்போ அந்த ஆசையெல்லாம் நம்மளை விட்டு போகும்? இதெல்லாம் நிரந்தரம் இல்லாதது அப்படிங்கிற அறிவுரம். கண்ணால் பார்க்கும் எல்லாமே நிரந்தரம் இல்லாதது, நம்மளை விட்டு ஒரு நாள் போயிடும். அந்த அறிவை நம்ம எப்படி உணர்ந்து கொள்வது? இந்த ஒவ்வொரு பொருளும் உருவாகக்கூடிய விதம் அந்த தத்துவ நிலையில் நம்ம காணும்போது நமக்கு அந்த ஞானம் வந்துவிடும். இவை அத்தனையும் நமக்கு எடுத்து சொல்வது தான் சைவ சித்தாந்தம். இந்த ஒட்டுமொத்த உலகமும் சிவருமானுடைய சொத்து. ஒட்டுமொத்த உலகமே சிவருமானுடைய சொத்து. சுவாமியுடைய சொத்து அப்படிங்கிற நம்ம எப்போ உணர்றோமோ, உணர்ந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு ஆசாபாசங்கள் எதுவுமே வராது. உணரலே என்ற உணரவில்லை என்றால் அந்த ஆசாபாசம் நம்மளை விட்டு போவான். உணரணும். ஒட்டுமொத்த உலகமும் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய உடைமைகள் எல்லாமே சிவருமானுடைய உடைமைகள். அதை 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 சொல்றதுதான் சித்தாந்தம். ரொம்ப அடிப்படையில் சொன்னா பரி பசு பாசம். யார் இந்த உலகத்தினுடைய இறைவன் யார், நம்ம யார், பசுன்னா யார், நம்முடைய குணம் என்ன, பாசம்னா யார், நம்முடைய எதிரி. பாசம் தான் நம்முடைய எதிரி. நம்ம கிட்ட உங்கள்கிட்ட எதிரி யாருன்னு கேட்டால் எதிரி பக்கத்து வீட்டுக்காரர், அவர் தான் எப்போ பார்த்தாலும் தகராறு பண்ணிக்கிட்டே இருக்கிறார், அவர் தான் என்னுடைய வாழ்நாள் எதிரி. இன்னொரு எதிரி, என் கூட பிறந்த அண்ணன், எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை கிடைக்காம பண்ணிட்டார் எதிரி. மேலும் எதிரி நம்பர் மூணு, அலுவலகத்தில் என்னை வேலை பார்க்க விடாமல் என் கூட போட்டி போட்டுருக்கிற இன்னொரு எதிரி, அவர் எதிரி. இப்படி நம்ம பல எதிரிகளை லிஸ்ட் போட்டுக்கிட்டே போனோன்னா அது ஆயிரத்தை தாண்டும். அவங்கள தான் எதிரியை நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். உண்மையான எதிரி யாருன்னா நமக்குள்ளே இருக்குது அந்த எதிரி. பஞ்ச மலங்கள், மலங்களைந்தால் சுழலும் தயிரிலொரு மத்துறவே, ஆணவம் கண்மம் மாயை மாயையும் துரோதானம், இந்த அஞ்சும் தான் பஞ்சமலம். இதுதான் நமக்கு உண்மையான எதிரி. இந்த மலங்களிலிருந்து விடுபட்டால் சுதர்மான அறிந்து விடலாம். அதான் அறியாமை அறிவகற்றி. அந்த அறியாமையை நம்ம வந்து போக்கணும். அதுக்கு மூலமாக இருக்கிறது ஆணவங்கிற மலம். அந்த மலத்தை இன்னைக்கு உபாயத்து கூறுவது சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் என்றால், சைவ சித்தாந்தங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை பயில்வது ரொம்ப, பல பிறவிகளை புண்ணியம் செஞ்சவங்களுக்கு, பல பல பிறவிகளை அருந்தவும் செய்தவர்கள், பல ஆயிரக்கணக்கான பிறவிகள் எடுத்தவங்களுக்கு தான் சைவ சித்தாந்தம் என்ற ஒன்று இருக்குது அப்படிங்கிற அந்த ஞானமே வரும். அதனால் இங்கே இருக்க அடியா பெருமக்கள் எல்லாருமே பல பிறவிகளை நீங்கள் பல தவம் செய்திருக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இறைவன் கொடுத்துருக்கின்றான். சித்தாந்த அறிமுகம் நிறைவு செய்து விட்டோம். நுப்பொருள் சிந்தித்தோம்.